ஓபுலுசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் முத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வீட்டுக்கு வீடே வானொலி பெட்டிக்கர்கள் குழுவியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜனவரி மாதம் 12 2019 ஆண்டு சனிக்கிழமை. தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய தை பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலே இன்றும் நாம் வளமை போன்று இணைக்க இருப்பது ஒரு மூதுரை. நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். இந்த மூதுரையினுடைய பொருள் என்னவெனில், நல்லவருக்கு செய்த உதவி கல்லிலே செதுக்கப்பட்டது போல் நிலையாக விளங்கும், இரக்கமற்றவருக்கு செய்த உதவியானது தண்ணீரிலே எழுதிய எழுத்தைப் போல் அப்பொழுதே அழிந்துவிடும். நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்துக்கு நேர். நல்லது நேர்களே, இந்த காலை வேளையிலே ஒரு சிறந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியை தர இருக்கின்றோம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சுப தினம், சீர்காழி கோவிந்தராஜனின் குரலில் இந்த பாடல்.
ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். பிறந்து குறளை சொன்னார் அறிவுக்கு அதுதான் சுபதினம், வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னார் அறிவுக்கு அதுதான் சுபதினம், புத்தன் பிறந்து போதனை செய்தார் அன்புக்கு அதுதான் சுபதினம், புத்தன் பிறந்து போதனை செய்தார் அன்புக்கு அதுதான் சுபதினம், காந்தி பிறந்து விடுதலை தந்தான், காந்தி பிறந்து விடுதலை தந்தான் உரிமைக்கு அதுதான் சுபதினம், ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால் உலகுக்கு அதுதான் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். ரசிகனுக்கு அதுதான் சுபதினம், இறைகுடம் போல் ஒரு திரைப்படம் வந்தால் ரசிகனுக்கு அதுதான் சுபதினம், முழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம், முழுதுண்டு வாழும் மக்களுக்கெல்லாம் அறுவடை நாளே சுபதினம். லாட்டிரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர்க்கே அது சுபதினம், லாட்டிரி சீட்டில் லட்சம் விழுந்தால் கிடைத்தவர்க்கே அது சுபதினம், வள்ளலின் கையில் பல லட்சம் இருந்தால் எளியவர்க்கெல்லாம் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி ஆயிரம் இருக்குது சுபதினம், அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம்.
பாடலை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் ஒத்தூர் சங்கத்தினுடைய நீண்டகால உறுப்பினரான திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள். இந்த ஆலய உற்சவம் எமது முருகன் கோயிலினுடைய திருவிழா காலம் தொடங்க இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே ஆலய உற்சவம் தொடர்பான ஒரு சிறப்பு கருத்தொன்றை தருவதற்காக நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கின்றார். இதோ அந்த நிகழ்ச்சி.
நேயர்களுக்கு வணக்கம். அதோடு பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவிழா நடைபெறும் நாட்களில் அந்த ஊர் முழுவதையும் இறைவன் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதை உணர்த்தவே கோயில்களில் கொடியேற்றம் நடத்தப்படுகிறது. பொதுவாக கொடி என்பது ஆட்சி அதிகாரத்தை குறிக்கும். பழங்காலத்தில் ஒரு மன்னன் பக்கத்து நாடு மீது படையெடுத்து சென்று அந்த நாட்டினை வென்றுவிட்டால் அங்கு தன் அதிகாரம் நிலை நாட்டப்பட்டுவிட்டது என்பதை குறிக்கும் வகையில் தனது கொடியை அந்த நாட்டில் பறக்க விடுவான். அதுபோன்றுதான் திருவிழா நடைபெறும் நாட்களில் கோயில்களில் கொடியேற்றம் நடத்தப்படுகிறது. கொடி மரம் என்பது இறைவன், கொடி கயிறு சக்தி, கொடி துணி ஆன்மா, கொடியேற்ற பயன்படுத்தப்படும் தர்ப்ப கயிறு என்பது பாசம். தர்ப்ப கயிறு என்னும் பாசத்தால் கொடித்துணி என்னும் உயிர் கட்டப்பட்டுள்ளது. அந்த உயிர் இறைவன் திருவடியை அடைதல் என்ற தத்துவத்தை கொடியேற்றம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. நமது உயிர் இறைவன் திருவடியை தஞ்சமடைய வேண்டுமென்றால் நம் மனமும் ஒருமுகமாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். இதனை உணர்த்தவே கொடிமரம் நேராக நிமிந்து நிற்பதாக சொல்லப்படுகிறது. இன்னொரு வகையில் சொல்வதென்றால், அசுர சக்திகளை அகற்ற சிவகணங்களை கோயிலுக்குள் அழைக்க ஆலயத்தையும் பக்தர்களையும் பாதுகாக்கவே கொடியேற்றம் நடத்தப்படுகிறது. அதனால்தான் கொடிமரத்தின் உச்சியில் அந்தந்த ஆலய இறைவனின் வாகனம் ஓர் அடையாள சின்னமாக அமைக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.
சிறப்பு நிகழ்ச்சி நண்பர் தமிழறிஞர் திரு லக்குவன் அவர்களுடனான சிறப்பு நேர்காணல் இன்று நிலைய கலையகத்திலே அவரும் என்னுடன் வருகை தந்திருக்கின்றார். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை இப்போது நேர்களுக்காக தருகின்றோம். திரு லக்குவன் அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய தை திருநாள் வாழ்த்துக்கள்.
வணக்கம் நேர்களே. வணக்கம்.
ஆமாம், இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் தைப்பொங்கல் திருநாளை எதிர்நோக்கி இருக்கின்றோம். இன்று முத்தாய்ப்பாக தமிழர் திருநாள் பற்றி பேசலாம் என நினைக்கின்றேன். இந்த வகையிலே இதை பற்றி உங்களின் கருத்து என்னவாக இருக்க போகின்றது சொல்லுங்கள்.
இன்றைய நிகழ்வில் சங்க இலக்கியங்களில் நம்முடைய வாழ்வியல் நெறிகள் முறைகள் எப்படி இருந்தன என்று அலசலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஐயா?
ஆமாம், அது நல்ல விடயமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். என்றால் எங்களுடைய நேர்களை பொறுத்தவரையிலே உங்களுடைய கருத்துக்கள் பல வகையிலே பயனுள்ள புதிய கருத்துக்களாக இருந்து கொண்டு வருகின்றன. நாங்கள் அதை வரவேற்கின்றோம். சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள்.
நிச்சயமாக, சங்க இலக்கியங்கள் என்பவை எவை எவை எந்த நூற்றாண்டு முதல் எந்த நூற்றாண்டு வரை என்பதில் தெளிவான வரையறைக்கு உட்படுத்தியிருப்பது செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனமாகும். தமிழை செம்மொழி தமிழ் என்று நடுவண் அரசு அரசாணையாக 2004 அறிவித்தது. மேற்படி நிறுவனம் சங்க இலக்கிய நூல்கள் என்பவை கிபி 6 நூற்றாண்டிற்கு முற்பட்டவை என்றும், அவை 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு நூல்கள், தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், மணிமேகலை, முத்துள்ளாயிரம் மற்றும் இறையனார் களவியலில் என 41 நூல்களை சங்க இலக்கிய நூல்கள் என இடம் கொண்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட சங்க இலக்கிய நூல்களில் வாழ்வியல் நெறிகள் என்ற அறக்கோட்பாடுகளே தலையாய நோக்காக உள்ளது. அதை நாம் இங்கு ஆராயலாம் என்று நினைக்கிறேன். சங்க இலக்கிய நூல்கள் குறிப்பிடுகின்ற பண்டைய தமிழர் பண்பாடு என்பது அது ஏதோ தமிழர்களுக்கு மட்டுமே பொருந்தக்கூடியது என்பதல்ல. இவை வையக மாந்தர் யாவருக்கும் பொருந்தக்கூடியவையாகும். இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற உலகமயமாதல், அதாவது குளோபலைசேஷன் என்ற குவளைய குடும்பம், குளோபல் ஃபேமிலி அணுகுமுறைகள் குறித்து பல நூற்றுக்கணக்கு முன்பாகவே தமிழின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மாபெரும் தத்துவத்தின் கீழ் உலக மக்கள் யாவரும் உறவினர்களே, இதில் நாடு இனம் நிறம் என்ற பாகுபாட்டிற்கு இடமில்லாமல் யாவரும் உறவினர்களே எல்லா நாடுகளும் பண்பட்ட ஊர்களே என்ற மிகப்பெரிய உயரிய வாழ்வியலை உணர்த்தும் அறநெறியாக உள்ளது. வாழ்வியல் நெறிகள் என்ற சொல்லிற்கு ஆங்கில சொற்களஞ்சியம் குறிப்பிடும் பொருள் எத்திக்ஸ் என்பதாகும். எத்திக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையாக தமிழில் அறநெறிகள், அறவியல், நன்னெறி கோட்பாடு, வாழ்வியல் ஒழுகலாறுகள், பண்புகள், ஒழுக்க முறைகள் முதலான சொற்கள் வழங்கி வருகின்றன. இவற்றுள் வாழ்வில் நெறிகள் என்ற சொல்லே பரவலான ஏற்பினை பெற்றுள்ளது. இதில் நாம் சற்று மேலும் சமூகத்தை சார்ந்த செய்திகளை பற்றி ஆராயலாம் என்று நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன ஐயா?
ஆமாம், உண்மையிலேயே ஒரு நல்ல விடயம்தான். ஏனென்றால் எங்களுடைய நீதி நூல்கள் என்றாலும் சரி, சங்க இலக்கியங்கள் என்றாலும் சரி, அவை எல்லாமே இந்த மோரல், அதாவது மனித வாழ்க்கையிலே இந்த விழுமியங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயங்களை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், அல்லது அவற்றை பிழையான முறையிலே பின்பற்றினால் ஏற்படுகின்ற விளைவுகள் என்னவாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே பல பாடங்களை மக்களுக்கு கொடுக்கின்றவையாகத்தான் அவை இருந்து கொண்டிருக்கின்றன என்று நினைக்கின்றேன். என்ன இலக்குவன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
நிச்சயமாக ஐயா, சமூகத்தில் முழுமையும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவ வேண்டுமெனில் ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கென்று சில கடமைகளையும் கட்டுப்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் விதித்துக் கொள்ள வேண்டும். இந்த கடமைகள் மற்றும் கட்டுப்பாடுகளின் தொகுப்புகளைத்தான் நாம் வாழ்வியல் நெறிகள் என்று கூறுகிறோம். வேறு வகையில் குறிப்பிடுவதென்றால், ஒரு தனி மனிதனின் பிறரிடம் எந்த பண்புகளை எதிர்பார்க்கின்றானோ அந்த பண்புகளை தானும் பெற்றிருக்க வேண்டும் என எண்ணும்போது அந்த பண்புகள் யாவும் தன் வாழ்வியல் பின்பற்ற வேண்டிய வாழ்வியல் அறநெறிகளாக ஆகிவிடுகின்றன. எனவே உலக சொற்களஞ்சியங்கள் வாழ்வியல் நெறிகளின் பல்வேறு வகைகளை அடையாளம் காட்டியுள்ளன. அவற்றை ஆங்கிலத்தில் த கோட் ஆஃப் எத்திக்ஸ் என்கின்றனர்.
இந்த எதிக்ஸ் என்று சொல்லுகின்ற போது இன்று நாங்கள் பார்க்கின்றோம் பல்வேறு துறைகளிலே இந்த அறிவியல் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. மருத்துவத்துறையாக இருக்கலாம், அல்லது கணனித்துறையாக இருக்கலாம், அல்லது கணக்கியல் துறையாக இருக்கலாம், அல்லது பொருளியல் துறையாக இருக்கலாம். இவை எல்லாவற்றிலுமே இந்த கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கோட் ஆஃப் பிராக்டிஸ் என்றெல்லாம் சொல்கின்றார்கள். அவை எல்லாவற்றிலுமே இந்த எதிக்ஸ் என்ற ஒரு விடயம் மிக முக்கியமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு தொழிலை உதாரணமாக, ஒரு கணக்காளர் தன்னுடைய கணக்கியல் தொழிலை செல்கின்ற போது அவர் தன்னுடைய மனச்சாட்சியின் படி ஒனஸ்டியாக, இன்டெகிரிட்டியாக எல்லாம் ஒர்க் பண்ணினால்தான் இந்த எதிக்ஸை உண்மையிலேயே கொண்டு வரலாம். ஏனென்றால் ஒருவர் என்ன விடயத்தை செய்ய முன்பும் அவர் யோசிக்க வேண்டும், தாம் செய்வது சரியா என்று தனக்குள் தானே கேள்வியை கேட்டுக்கொண்டு சரியானவற்றை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த எதிக்ஸினுடைய அடிப்படையாக இருக்கின்றது. இது மருத்துவத்தில் கூட பின்பற்றப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது.
நிச்சயமாக, வாழ்வியல் அறநெறிகள் என்றென்றும் மாறாதவை. இவை உலக பொதுவானவை, யூனிவர்சல் எத்திக்ஸ். இவை இரு பிரிவுகளாக உள்ளன. ஒன்று தனி மனித வாழ்வியல் நெறிகள், பர்சனல் எத்திக்ஸ். இரண்டாவது சமூக வாழ்வியல் நெறிகள், சோசியல் எத்திக்ஸ். இதை பாருங்கள், தமிழன் எவ்வாறு ஆராய்ந்திருக்கிறான், அதை தன் வாழ்வில் பயன்படுத்திருக்கிறான் என்று பாருங்களேன். சமூக நெறிமுறைகளை அறம், பொருள், இன்பம் என மூன்றாக பகுத்து கூறுவது பண்டை தமிழ் மரபு இல்லையா?
ஆமாம், அறம்பொருள் இன்பம் வீடு என்றும் தங்களை சொல்லுகின்ற ஒரு இருக்கின்றது.
இன்னும் ஒரு படி மேலே சென்று பாருங்கள், இன்பமும் பொருளும் மரணம் என்று ஆங்கு என்பது தொல்காப்பிய நூற்பா. சங்க இலக்கியமும் இங்கனமே குறிப்பிடும் என்பது வெள்ளினைமலை. இவ்வுலகில் வாழும் அனைத்து உயிர்களும் இன்பத்தை தழுவி நிற்கும் இன்ப நுகர்ச்சிக்காக தேவைப்படுவது பொருள். அப்பொருள் அறவழியில் வர வேண்டும் என்பதே பண்டை தமிழரின் வாழ்வியல் அறநெறியாகும். அறம், பொருள், இன்பம் என்ற மூன்றுடன் வீடு என்ற ஒன்றையும் சேர்த்து உறுதி பொருள்களை நான்கு என்றது பின்னை வழக்கு. இவ்விரிவாக்கம் பக்தி நெறி காலத்தில் உருவானது. முப்பாலில் நான்கு பகுப்பையும் அடக்கி கூறியிருப்பது திருவள்ளுவரின் தனித்தன்மையாகும். இதனையே பின்வரும் திருக்குறளில் அழகாக கூறுகின்றார் பாருங்களே. வையத்து வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். 50வது குறள் அது. ஆக சங்க இலக்கியத்தை வாழ்வியல் நெறிகள் நோக்கில் ஆராய்வதற்கு மிகுந்த இடம் உள்ளது. அறம் சார்ந்த வாழ்வியல் நிறைகள், பொருள் சார்ந்த வாழ்வியல் நிறைகள், இன்பம் சார்ந்த வாழ்வியல் நிறைகள் என மூன்று நிலைகளாக ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது என்பது நாம் குறிப்பிட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது.
ஆமாம், லக்மன் அவர்களே நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த வகையிலே எமது நேயர்களுக்கு ஒரு இனிய பாடலோடு, தேவன் கோயில் மணியோசை என்ற பாடலோடு இந்த பேட்டி நிகழ்ச்சி தொடர இருக்கின்றது. இதோ அந்த பாடல்.
நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை, தேவன் கோவில் மணி ஓசை, நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை. பாவிகள் மீதும் ஆண்டவன் காட்டும் பாசத்தின் ஓசை, ஓசை தேவன் கோவில் மணி ஓசை நல்ல செய்திகள் சொல்லும் மணி ஓசை
அவர்களே, இதுவரை நேரமும் நீங்கள் தமிழர்களின் வாழ்வியல் நெறிகளை பற்றியே மிகவும் சிறப்பான முறையிலே கருத்துக்களை கூறி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த கருத்துக்களுக்கு மேலாக நீங்கள் வேறு பல கருத்துக்களை கூற விரும்பினால் சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள்.
நிச்சயமாக ஐயா, அறம் பொருள் இன்பம் என்று நாம் பார்த்தோம். அறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளில் வாய்மை, பொய்யாமை, செய்நன்றி அறிதல், நடுவு நிலைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பிறனில் விழையாமை, புறம் கூறாமை, பயனில சொல்லாமை, புலால் மறுத்தல், ஈகை, கல்லாமை, என்ன செய்யாமை, கொல்லாமை பற்றி சிறப்புகள் பதினெண்கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறள் என்னும் நூலில் திருவள்ளுவர் சுட்டும் வழியில் அறநெறிகளாகும். பொருளின் நிலையாமை பற்றி அவர் கூறும்பொழுது, பொருளின் அருமையையும் தேவையையும் முதன்மையையும் வலியுறுத்தி கூறியிருப்பது சங்க இலக்கியத்தின் தனித்தன்மையாகும். தெளிவாக பாருங்களேன், அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை இல்லாகியாங்கு என்று 247 குறள் கூறுகிறார். இன்பம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளில் என்னும் நோக்கில் சங்க இலக்கியத்தை நுணுகி ஆராயும் பொழுது கிடைக்கும் வாழ்வியல் உண்மைகள் திட்பமும் நுட்பமும் வாய்ந்தவையாகும். வெறும் உடல் இன்பம் பற்றி மட்டும் சங்க இலக்கியம் பேசவில்லை. அவற்றுக்கு மேலாக தலைவன் தலைவி உள்ளப்புணர்ச்சிக்கு சங்க இலக்கியம் முதன்மை தந்துள்ளது. எடுத்துக்காட்டாக, அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே, இது குறுந்தொகை பாடல் 40வது பாடலாக நமக்கு அறிய கிடைக்கின்றது. ஆக அகத்தினை பாடல்களில் மட்டுமன்றி புறத்தினை பாடல்களிலும் வாழ்வியல் நெறிகள் குறித்தான பற்பல அரிய கருத்துக்கள் நிறைந்து காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டாக பாருங்களேன், பண்டைய சமூகத்தில் மக்களிடையே வாழ்வியல் அறநெறிகள் எங்கனம் ஓங்கியிருந்தன, அதில் அந்நாட்டு அரசர்களின் பங்கு எப்படி இருந்தன என்பதை சுட்டும் பாடலாக புறத்தினை பாடல் ஒன்றை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அந்த வரி 312 வரியாக இருக்கிறது. நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே என்ற பாடல் வாயிலாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. பானை சோற்றிற்கு ஒரு சோரே பதம் என்ற பழமொழிக்கு ஏற்ப பண்டைய காலத்தில் அரசர்கள் மக்களின் வாழ்வியல் அறநெறிகளில் எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார்கள் என்பதை மேற்படி பாடலின் ஒரே ஒரு அடியாயினும் அது நெற்றி அடியாய் பொட்டிலடித்தாற் போல உணர்த்துகிறது. இதையேதான் தமிழ் மரபில் தொன்றுதொட்டு வரும் கோன் எவ்வழியோ குடியும் அவ்வழியே என்னும் பழமொழி வாயிலாக மக்களின் வாழ்வியல் அறநெறிகள் அச்சமுகத்தை வழி வழியாக தொன்றுதொட்டி வழி நடத்தி வருகிறது. அரசர்களின் வாழ்வியல் நெறிகளை அடியொட்டி வருவன என்பதனை வலியுறுத்தி காட்டுகிறது ஐயா.
ஆமாம், நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே மற்றொரு வினாவாக நாம் உங்களிடம் கேட்க இருப்பது, சமூக அமைதி பற்றி தமிழரின் வாழ்வியல் நெறிகள் எந்த வகையிலே கருத்துக்களை முன்வைக்கின்றன, அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.
என்னை பொறுத்தவரை அனைத்து நூல்களையும் படிக்க வேண்டும் அல்லது உணர வேண்டும் என்ற நிச்சயம் நமக்கு இல்லை, அவசரமும் இல்லை, அவசியமும் இல்லை. திருக்குறள் மட்டுமே போதும் என்று நினைக்கிறேன். 1330 திருக்குறள் பாக்களை அழகாக தந்திருக்கிறார் நம்முடைய திருவள்ளுவர் நாயனார். ஒவ்வொரு திருக்குறளை ஒவ்வொரு நாள் நாம் படித்தால் அதுவே நம் வாழ்வுக்கு போதுமான செய்தியாக இருக்கிறது. செய்நன்றியாக இருக்கட்டும், அல்லது ஒழுக்கமுடைமையாக இருக்கட்டும், அல்லது வான்சிறப்பாக இருக்கட்டும், எதை கண்டாலும் பாருங்களேன், ஒரே ஒரு குறள் எனக்கு மிகவும் பிடித்த குறள், வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. இதை விட ஒரு தெளிவான குறளில் யார் தம்மை கருத்தை பதிவு செய்வார் என்று எனக்கு தெரியவில்லை. ஏதாவது ஒரு செய்தியை பாருங்களேன், நாம் ஏதாவது ஒன்று கேட்கிறோம், அதுக்கு முடிவு எடுக்கும் முன்பே ஒரு முத்தாய்ப்பான ஒரு வரியை விதிக்கிறார். அதாவது வேண்டுதல் வேண்டாமை, இதனுடைய நடுப்பகுதி, அதாவது ஈக்வானிமஸ், ஈக்வானிமிட்டி என்று நாம் ஆங்கிலத்தில் கூறுகிறோம். அதை புத்தர் பிரான் பின்பு தன்னுடைய புத்தர் மதத்தில் அல்லது புத்தர் கொள்கையாக கூட நிறுவினார் என்று கூறலாம். இருந்தாலும் திருவள்ளுவர் எவ்வளவு தெளிவாக வேண்டுதலும் வேண்டாம் வேண்டாமையும் வேண்டாம், நடுவில் இருந்தீர்கள் என்றால் அதனால் வரும் ஆசையால் வரும் துன்பம் என்று புத்தர் பின்னாலே கூறினார். அதனால் நமக்கு தமிழர்கள் தந்த அறநெறிகள் கோட்பாடுகள் மிகவும் தெளிவாக இருக்கின்றன. ஒரு நாள் ஒரு திருக்குறள் அல்லது இரண்டு நாட்கள் ஒரு திருக்குறள் என்று நாம் மனப்பாடம் செய்ய வேண்டாம், அதன்படி ஒழுகினாலே போதும் என்று என்னுடைய உள்ளம் கூறுகிறது. அதையே தமிழ் நெறியாக நாம் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஐயா.
ஆமாம், நல்ல கருத்துக்கள். இந்த தமிழ் இலக்கியம் என்னும் பறவையின் உள்ளே சங்கமிருந்து தமிழ் ஆராய்ந்த நல்லியற் புலவர்கள் வகுத்தமைத்த பத்து பாட்டு, எட்டு தொகை, பதினெண்கள் கணக்கு, பின்னர் வந்த சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், இப்படி பல வகையான நூல்கள் எமது தமிழ் இலக்கியத்திலே அரிய பல கருத்துக்களை எமது மக்களுக்கு சமூக நீதியை நிலையாட்டுகின்ற கருத்துக்களாக முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே
அவை தொடர்ந்து பாரதியும் இருக்கிறார், மற்றபடி பல கருத்துக்கள் கொண்ட நம்முடைய களஞ்சியங்கள் எனவும் மிகவும் அதிகமாக இருக்கின்றன. எதை உங்களுக்கு படிக்க முடியும் அல்லது சிரிக்க முடியும் அல்லது ஜீரணிக்க முடியும் என்று தெரிந்து அதை நாம் நம்முடைய அன்றாட வாழ்வில் ஒரு சில மணித்துளைகளாகவோ அல்லது சில மணிகளாகவோ செலவு செய்தால் நம்மிடையே நம்முடைய தமிழ் பண்பாடுகளும் நம்முடைய அறநெறியும் நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்மை விட்டு எங்கும் போகவில்லை, நம்மிடவே இருக்கின்றன. நம் மூதாதையர் தந்த பொருள் அத்தனையும் செல்வம் அத்தனையும் நமக்குள்ளே இருக்கின்றன. அதை நாம் துருகி துருகி பார்க்க வேண்டும், தேடி எடுக்க வேண்டும். அந்த வாழ்வின் அமைதியையும் நிச்சயமான ஒரு நல்ல வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள முடியும் என்று எனக்கு நிச்சயமாக தோன்றுகிறது ஐயா.
ஆமாம் லக்வன் அவர்களே, அந்த வகையிலே இன்றைய நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொண்டு பல சிறந்த கருத்துக்களை எமது நேயர்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே எங்களுடைய முத்தமிழ்சை வானொலியின் சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.
நன்றி நண்பர்களே, நன்றி வணக்கம்.
அந்த பேட்டி நிகழ்ச்சியை தொடர்வது ஒரு பெண்புறா என்று தொடங்கும் கே ஜே ஜேசுதாஸின் சிறந்த ஒரு பாடலோடு நிகழ்ச்சியை தொடர்கின்றது.
அதன் நிம்மதி போனதே மனம் ஆடுதே ஒரு பெண் புறா.
தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சில சமூக அறிவித்தல்களில் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஜனவரி மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 12ஆம் தேதி, அதாவது இன்று சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய ஜனவரி மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் இன்று சனிக்கிழமை 12ஆம் தேதி ஜனவரி மாதம் எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல்கள் சில. நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டம் பெருமையுடன் வழங்கும் பொங்கல் விழா 2019 இன்று சனிக்கிழமை மாலை 6 மணி முதல் இலக்கம் 489 டொமினியன் வீதி KFC அருகாமையில் உள்ள மவுண்ட் ஈடன் போர் நினைவு மண்டபத்திலே இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அனுமதி முற்றிலும் இலவசம். இந்த நிகழ்ச்சி பார்வையாளர்கள் 5:45 உங்களுடைய இருக்கைகளில் அமருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். நிகழ்ச்சி சரியாக 6 மணிக்கு ஆரம்பமாக இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தினர். பல இயல் இசை நாடகங்கள் என முத்தமிழாய் பர்ணமிக்கின்ற இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்க தவறாதீர்கள். இந்த நிகழ்வு இன்று மாலை 6 மணிக்கு மவுண்ட் ஈடன் போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அடுத்ததாக ஒரு சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்திடமிருந்து கிடைக்கப்பெற்றிருக்கின்ற அறிவித்தல். நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினுடைய வருடாந்த பொங்கல் பண்டிகை சிறப்பு நிகழ்ச்சி எதிர்வருகின்ற ஜனவரி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9:30 தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை இலக்கம் 13 மே வீதி போர் நினைவு மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அந்த தமிழ்ச் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட இருக்கின்ற தையல் பயிற்சி மற்றும் கணனி பயிற்சி நிறைகள் ஐசிங் வகுப்புகளிலே தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கான ஆரம்ப நிகழ்வும் அன்றைய நிகழ்ச்சியிலே இடம்பெற இருக்கின்றது. இந்த தையல் பயிற்சி நெறிகளிலே பங்கு பெற்றுகின்ற மற்றும் கணனி பயிற்சி நெறிகளிலே பங்கு பெற்றுகின்ற பயனாளிகளுக்கான தையல் இயந்திரங்கள் மற்றும் கணனி இயந்திரங்கள் என்பன வழங்கப்பட இருக்கின்ற சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே பொங்கல் இனிப்பு வாய்க்குருசியான பொங்கல் உணவுகளோடு மற்றும் பல உணவு தீன் பங்கிடங்களும் வழங்கப்பட இருக்கின்றது.